ஏர்னஸ்ட் மெக்கின்டயர் நாடக உலகில் அனைவரும் அறிந்த ஒரு பிரபலம். குறிப்பாக இலங்கையில் பேசப்படும் மூன்று மொழிகளிலும் நாடக அரங்குகளில் இவரது நாடகங்கள் மேடையேற்றப்பட்டிருக்கின்றன, இன்றும் மேடையேற்றப்படுகின்றன. ஏர்னஸ்ட் மெக்கின்டயர் இம்மிடையே ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரில் வாழ்ந்து வருகிறார். நாடக பிரமுகராக அவரை அறிந்த பலரும் ஒரு தமிழர் என்று அவரை அடையாளம் காண்பதில்லை. அயல் நாட்டவர், ஃபாரினர் அல்லது பரங்கியர் என்று நினைப்பவர்கள் சிலர், அவர் சிங்களவர் என்று கருதுபவர்கள் சிலர். ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களே அவரது ஆக்கங்களை பாடநூலாக ஏற்றுக்கொண்டிருக்கையில் அவரது தமிழ் அடையாளம் நமக்கு தெரியாமல் இருப்பது சரியில்லை. எனவே அவர் குறித்து ஆவணமாக ஒரு நேர்காணல் செய்ய விரும்புவதாக ஏர்னஸ்ட் தலையசிங்கம் மெக்கின்டயர் அவர்களிடம் கூறிய போது அதனை ஏற்றுக்கொண்ட அவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தான் விரிவுரையாற்றியதாகவும் அதனால் அந்த பிரேமை சற்று மாறியிருப்பதாகவும் குறிப்பிட்டார்.
And that premise is valid, except people like in Jaffna University, where I've gone and taught, they know.
இலங்கை தலைநகர் கொழும்பில் பிறந்த இவர் யாழ்ப்பாணத்தில் புகழ்பெற்ற செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி சம்பத்தரிசியார் கல்லூரியில் இளநிலை பாடசாலையில் தங்கியிருந்து கல்வி பயின்றார்.
Childhood born in Colombo, ஆனால் went to school in Jaffna, entire schooling.
82 வயதாகும் இவரது உடல்நிலை சற்று தளர்ந்திருந்தாலும் அவரது மனோபலத்தில் அவரது ஆளுமை வெளிப்பட்டது. தமிழில் சிந்தித்து உரையாடுவது சற்று கடினமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டமையால் அவரது பதில்கள் ஆங்கிலத்திலேயே
அமைந்திருக்கின்றன. சொல்ல கொஞ்சம் கஷ்டம், ஆனால் the Jaffna that I remember was before all the troubles began, so it was a different kind of Jaffna. Plenty of singular boys were in the boarding, a lot of burger boys also.
St. Patrick's கல்லூரியில் கல்வி கற்கும் போது நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் ஏர்னஸ்ட் மெக்கின்டயர்.
Was very influential, yeah, because there was a priest called Father TMF Long, a principal of St. Patrick's College Jaffna, who decided to do plays, and they did Macbeth, and I took part in it. So I got interested at that school level.
பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தில் இளமானி பட்டம் பெறச் சென்றவர் அங்கு நாடகங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்.
With the university drama groups there, and that was the era of Sarat Chandra, Professor Nityananda, even Maunaguru was there for a short period like that. So there were a lot of dramatic activity which you don't get now.
பேராதனை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ESC லொடுவிக் என்பவர் தனது நாடக ஆசான் ஆகினார் என்றும், பேராசிரியர் லொடுவிக் சிங்கள நாடகத்துறையினருக்கும் தமிழ் நாடகத்துறையினருக்கும் நாடக வழிமுறைகளை போதித்தார் என்றார் ஏர்னஸ்ட்
மெக்கின்டயர்.
நாடகம் என்பது நாவலிலிருந்து வேறுபடுகிறது என்பதையும் நாடகம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் இவரிடமிருந்து கற்றிருக்கிறார் ஏர்னஸ்ட் மெக்கின்டயர்.
He taught us when we were acting how it is, how a play is structured, how it is different from a novel or anything like that, you see. I started writing when I left Peradeniya.
பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு தலைநகர் கொழும்பிற்கு வந்த பின்னர்தான் நாடகங்கள் எழுதுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார் ஏர்னஸ்ட் மெக்கின்டயர். நாட்டின் அரசியல் சூழல், ஊர் விட்டு கொழும்புக்கு வந்து தனியாக வாழும் இளைஞர்களது வாழ்வு என்று தனக்கு பல்வேறு கருப்பொருட்கள் தாராளமாகவே கிடைத்தது என்கிறார் அவர்.
Living in boarding houses, that is, lot of civil servants came and lived in Colombo, but their families were back home, Jaffna or Badul or wherever. So they were very lonely people in a way. And if you know that famous novel by our friend who died recently, Espo Nudure, you know, about going back on leave to Jaffna, it's written in Tamil, but it was translated to English later. Very good novel that was.
இவரிடம் நாடகம் பயின்று கொண்டவர்கள் பலர். அவர்களில் குறிப்பாக ஆங்கில நாடகத்துறையில் இலங்கை அரசால் கொல்லப்பட்ட ரிச்சர்ட் டி சொய்சா மற்றும் தமிழ் அரங்கில் தாசீசியஸ் எனும் நாடக ஆளுமைகளை குறிப்பிட்டு சொன்னார் ஏர்னஸ்ட் மெக்கின்டயர்.
Richard Soysa was one of them who was killed by the government of Sri Lanka at the time. In the Sinhala side, there was
மூன்று மொழிகளை பேச தெரிந்திருந்தாலும் ஆங்கிலத்தில் மட்டுமே நாடகங்களை எழுதியுள்ளார் ஏர்னஸ்ட் மெக்கின்டயர். ஆங்கிலத்தில் கல்வி பயின்றதால் மனதில் படுபவற்றை ஆங்கிலத்தில் வெளிப்படுத்துவது இயல்பாக வந்தது என்றார் அவர். அத்துடன் புலம்பெயர்ந்த நாடுகளில் அந்தந்த மொழிகளையே இரண்டாவது சந்ததியினர் பேசுவர் என்றும் குறிப்பிட்டார்.
The lost Chulavams or the unimportance of being earnest about Aryan and Dravidian, a lady from the Singhala Cultural Forum came and said, we want to try and do this play for our young people. But I said, but most of them will be talking only Singhala and all. He said, that's a big mistake. They talk only in English. Singhala is a second language for them. Like we learned German when we were in Colombo. So don't believe that story. Once you migrate here, eventually English becomes your language.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சிட்னியில் வாழும் நாடக ஆளுமை ஏர்னஸ்ட் மெக்கின்டயரின் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழ் பின்னணி கொண்ட ஒருவர் ஏன் தமிழில் ஆர்வம் காட்டவில்லை என்று கேட்டதற்கு, தனது மூதாதையர் ஆங்கிலமாகி விட்டதால் தமிழ் அறிவு பெரிதாக இருக்கவில்லை
என்றார். Silver Singham McIntyre, High Commissioner from Malaysia to India, his Tamil was no good.
இவரது கொள்ளு பேரனார் அமெரிக்க மிஷனரிகள் இலங்கையில் செயலாற்றிய போது டாக்டர் கிரீன் அவர்களுடன் இணைந்து ஆரம்பித்த இலங்கையின் முதல் மருத்துவ கல்லூரியில் மருத்துவம் பயின்றவர்.
Missionary convert to Christianity, and that's what attracted him to Dr. Green, and then he encouraged him to do medicine. So he, at that time, the very beginning of medical college in Colombo, he went there and studied and came.
அது மட்டுமல்ல, அவரது பேரனும் வைத்தியராக இலங்கையிலும் மலேசியாவிலும் கடமையாற்றியதாகவும், பிரித்தானிய அரசு உலகப் போரில் பயன்படுத்த ஒரு விமானத்தை வாங்குவதற்கு மலேசிய வாழ் தமிழர்களிடம் பணம் சேகரித்ததில் முன்னின்று உழைத்தவரும் இவரது பாட்டனார். இந்த விமானத்தின் பெயர் ஜெஃப்னா.
Mrs. Manika Vasagam. My grandfather is the one who started the project and raised the funds by activity for a war plane called Jaffna, which he gifted to the British in Malaysia.
Sorry, McIntyre என்ற பெயர் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், அவரது கொள்ளு பாட்டனால் அமெரிக்க மிஷனரி போதகரின் பெயரை எடுத்துக்கொண்டதாகவும், ஆசீர்வாதம் நல்லதம்பி, சார்ல்ஸ் நல்லதம்பி மெக்கின்டயர் என்று நன்றி கடனுக்காக அவர் பெயர் மாற்றம் செய்யவில்லை என்றும், ஆனால் ஆங்கில பெயர் இருந்தால் இந்த உலகில் வேலை எடுப்பது சுலபம் என்று அவர்கள் அப்பொழுதே உணர்ந்திருந்தார்கள் என்றும் உதாரணத்துடன் விளக்கினார் ஏர்னஸ்ட் மெக்கின்டயர்.
மெக்கின்டயர் will get you the job quicker than you say I am Thanabalasundaram. You see that, don't forget, keep that in mind. Like a young lady who came to Sydney, her name was Rockwood. They are Tamils. Like McIntyre, Rockwood is also a missionary name. Rockwood went to the Westpac Bank in somewhere in Homebush and asked for a job. And when they asked her, what is her name? She said, Rockwood. They said, very sensible, you see. But she's a Tamil, you know. Many Tamil families.
1974 ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்து வந்த ஏர்னஸ்ட் மெக்கின்டயர் சிட்னியில் கூடியமர்ந்தார். சிட்னியிலும் நாடகங்கள் எழுதி இயக்கி மேடையேற்றியிருக்கிறார் ஏர்னஸ்ட் மெக்கின்டயர். சிட்னியில் அவர் எழுதிய முதல் நாடகம் புலம்பெயர்ந்து வந்த குடும்பத்தினர் ஆஸ்திரேலிய மாப்பிளையை எப்படி வரவேற்கிறார்கள் என்பது குறித்த நாடகம். ஜூலை 83 கலவரத்தை அடிப்படையாக கொண்ட ராசநாயகம்ஸ் லாஸ்ட் ராயட் என்ற நாடகம் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் ஒரு பாட நூலாக இன்றும் பயன்படுத்தப்படுகிறது.
Enough is enough, and he decides to sacrifice his life on the way to the refugee camp.
இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்தும் நாடகங்களை எழுதி வரும் ஏர்னஸ்ட் மெக்கின்டயர் அண்மையில் எழுதிய நாடகம் ஆரியர் திராவிடர் என்ற பிரிவு இலங்கையிலிடையே இல்லை என்பதை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது.
My last play was called The Lost Chulavamsa, which is inspired by, very few people know about it, by a book by Professor K. Indrapala called An Evolution of an Ethnic Identity, about how the Tamils and the Sinhalese are really cultural branches out from the same humanity.
இரண்டாயிரத்தி 2011 இரண்டாயிரத்தி 2013 வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாடகம் கற்றுக் கொடுத்த ஏர்னஸ்ட் மெக்கின்டயர் அங்கு கதைகளுக்கும் நடைமுறைக்கும் இடையில் உள்ள நெருக்கத்தை நேரடியாக அவதானித்திருக்கிறார்.
The army brings from Bertolt Brecht play called Caucasian Chalk Circle. The army brings a dead body of us and asks a mother, "Is that your son?" And she denies. But when the army goes away, she starts howling. Then when I did that scene, there was a big problem. Suddenly in the audience, there was crying. So then the teacher came and told me, university teacher came and told me, "Yes, this woman has suffered the same fate. So we'll stop this lesson for the moment." So you see, that showed the whole relationship, as they say in Sanskrit, between Natya and Loka. That's Sanskrit words. There's a very close relationship, you see. That is why in a theater, people get involved. In cinema, they don't get involved so much. In a theater, they get involved, but as a community, never as an individual. When you sit in a theater, there is 200 or 300 people. They are passing waves between each other and the stage. It's like an electrical circuit. So if you have a play, the finest play in the world, with the finest actors, and 2 or 3 people in the audience, it won't work. In cinema, it will work. I have sat all by myself, event cinema, and watched cinema and thoroughly engrossed in the film. Because it is artificial and technological. It is not live, you see. Because the early Hindus did not distinguish between theater and real life. Natya and Loka were all very closely combined. It happened in the temple.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சிட்னியில் வாழும் நாடக ஆளுமை ஏர்னஸ்ட் மெக்கின்டயரின் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிட்னியில் தமிழ் நாடக அரங்கு பற்றி அவரிடம் கருத்து கேட்டபோது, ஒரு காலத்தில் அண்ணாவியார் இளைய பத்மநாதன் சிட்னியில் தங்கியிருந்த வேளை தமிழில் பல நாடகங்கள் இங்கு மேடையேறியதாக குறிப்பிட்ட ஏர்னஸ்ட் மெக்கின்டயர், தமிழில் நாடகங்கள் அதிகமாக மேடையேறாமல் போகுவதற்கு அடிப்படையில் இந்தியாவின் கலைகள், குறிப்பாக பரதநாட்டியத்தின் பாதிப்பு, இந்திய தமிழ் சினிமாவின் பாதிப்புத்தான் காரணம் என்றார்.
There was a few bursts of activity when Padmanabhan came down, but after that I have not heard of much activity in theater, and that is a problem which goes has a long, long roots, not to do with Australia. You see, it was Professor H.L. Seniviratna who said that when the British independence was given, the Sinhalese were forced to look inwards at what they had locally to develop their drama and music and all that, because they had no other source. The Tamils had the great example of a complicated and complex civilization of India. But that has worked to their disadvantage, in a sense. So that there is still that powerful influence of the South Indian activity. You can see that even some of the best films are coming from South India now. Tamil films, I mean best film, political films, all this. Mm. This whole question you wanted to know is that I would say that the Sinhalese, because they had nothing to fall back on, fell back on the world. Say, the Maname by Sarat Chandra is a Western-oriented production, though it's in Sinhalese. It has tragedy. Tragedy is not known in the Hindu culture. Kalidasa did not have Shakuntala commit suicide. If Shakuntala committed suicide, it would have been a different drama. The king repenting and all this.
இவருடைய உருவாக்கத்தில் பிறந்த பாத்திரங்களில் இவரது மனதுக்கு மிகவும் நெருக்கமான பாத்திரம் யாரென்றால், கொள்கைக்காக தன் உயிரையே விட்ட ராசநாயகம் தான் என்றும், விடுதலை புலிகள் நந்திக்கடலில் ஆயுதங்களை மௌனித்ததையும் குறிப்பிட்டார் ஏர்னஸ்ட் மெக்கின்டயர்.
Something forms in your mind that there is no point in compromising. You have to go through a struggle, whatever the consequences, and the consequence was his death. As the history of the Tamils proved later, the death of the LTT in that lagoon was a consequence. But, in my opinion, and I think scholars are coming to agree that though the LTT was defeated militarily, it is soon going to result in different kinds of constitutions, which is a result of their 30-year struggle. So Rasanayagam represents that.
சரி, இவரது பிரதிபலிப்பாக உருவாக்கப்பட்ட பாத்திரம் என்றால் இவர் எழுதிய த எஜுகேஷன் ஆஃப் மிஸ் ஏசியா என்ற நாடகத்தில் வரும் ரசகுல்லா சௌதாரி பாய் என்ற பாத்திரம்தான் என்று குறிப்பிட்டார் ரேனஸ் மெக்கின்டயர். த எஜுகேஷன் ஆஃப் மிஸ் ஏசியா என்ற நாடகம் இலங்கையில் இளநிலை பாடநூலாக பல வருடங்கள் போதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
Rasagulla, I can tell you another story. It is interesting. I don't know. Subhas Chandra Bose visited Malaysia once, and he wanted to go and see my father's brother, who was for some reason also joined Chandra Bose's INA. So he went to see him, and my father's brother's wife, my aunt, quickly prepared rasagullas. Thought that will please Subhas, and Subhas loved it. Anyway, Rasagulla Chowdhury boy is the character that I sympathize most. He was an Indian who came to Sri Lanka to teach Miss Asia what Asia is. She became Miss Asia because of beauty, but never knew what Asia meant culturally. So he came from Calcutta to teach her. That was a text for the GCE A level for 10 years in Sri Lanka.
நன்றி கூறி விடைபெறும் போது ரசகுல்லாவின் இனிமை அவரது குரலில் மட்டுமல்ல கண்களிலும் தெரிந்தது.
Thank you very much for interviewing me. Thank you very much.